அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக நீதி விசாரணை கோரி ஓபன் நீச்சுள்ள அணியினர் உண்ணாவிரதம் இருந்தது குறித்த செய்தி.
சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டே காலகாலத்தை கடத்தி 11-12 மணி வரைக்கும் நேரத்தை கடத்தி 11:30 மணிக்கு காலமாக்கி விட்டார் என்ற செய்தியைத்தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள்.
நீதி விசாரணை கோரிய ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவரும் முன்னாள் அமைச்சருமான மாஃபா பாண்டியராஜன் அளித்த பேட்டி.
2வது தளத்துல அம்மா இருக்கிறப்ப 3வது தளத்துல இருந்த 10 பேர் யாரு, இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பா எழுக்கப்படும், லாக் புக் வந்து கண்டிப்பா அவங்க பிரசன்ட் பண்ணி ஆகணும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. காபூலில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஆப்கன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்தார் தாவூத்கான் மருத்துவமனையில் இன்று அதிகாலை 3 துப்பாக்கிதாரிகள் நுழைந்ததாகவும் ஒருவர் பிரதான வாயிலில் வெடிகுண்டை வெடிக்க செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து ஆப்கன் அதிபர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சில தாக்குதல்தாரிகள் மருத்துவர்களைப் போல வெள்ளை கோட்டு அணிந்திருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். வெறுப்பு குற்றங்களை ஊக்குவிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது ஐநா மனித உரிமை ஆணையர் குற்றம் சாட்டியுள்ளார். மற்றவர்களை விட குடியேறிகள்தான் அதிக குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக ட்ரம்ப் கூறியிருப்பது வெளிநாட்டினருக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் என்று ஐநா மனித உரிமை ஆணையர் சையத் ராப்ட் அல் உசைன் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் புதிய குடியேற்றக் கொள்கைகள் பெருமளவிலான மக்கள் வெளியேற்றப்படுவதற்கும் தடுக்கப்படுவதற்கும் திருப்பி அனுப்பப்பட்ட தஞ்ச கோரிக்கையாளர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் என உசைன் குறிப்பிட்டிருக்கிறார். வடகொரிய தலைவரின் ஒன்றுவிட்ட சகோதரரான மலேசியாவில் கொல்லப்பட்ட கிம் ஜோங் நாமின் மகன் கிம் ஹம் சோல் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தான் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் பேசப்படும் தொனியில் ஆங்கிலம் பேசும் அவர் வெளியிட்டுள்ள 42 நொடிகள் கொண்ட வீடியோவில் தான் தனது தாய் மற்றும் சகோதரியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை தெரிவிக்கவில்லை. மலேசியாவின் சராவக் மாநிலத்தில் பணி உரிமங்கள் காலாவதியான டசன் கணக்கான வடகொரிய மக்களை குடியேற்ற அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளனர். கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள 140 வடகொரியர்களை இதுவரை தடுத்து வைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் தொடர்பான மேல் நடவடிக்கை குறித்து மத்திய அரசின் உத்தரவிற்காக காத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். வடகொரிய தலைவரின் ஒன்றுவிட்ட சகோதரர் கிம் ஜோங் நாம் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட பிறகு மலேசியா வடகொரிய இடையிலான உறவுகளில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலக வேண்டும் என்று வாக்களித்த பிறகு நடைபெறும் முதல் பட்ஜெட் கூட்டத்தில் முன்னர் கணித்ததை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உள்ளதாக நாட்டின் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ தன்னிச்சையான கணிப்பின்படி இந்த ஆண்டு வளர்ச்சி 6.6% அதிகமாக 2% என்ற அளவில் இருக்கும் என பிலிப் ஹேமன் தெரிவித்துள்ளார். சிரியாவில் மிகப்பெரிய மனிதாபிமான செயல்பாடுகளை மேற்கொண்டு வரும் உதவி நிறுவனம் அங்கிருந்து செயல்படுவதற்கான உரிமத்தை துருக்கி அரசு ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளது. அங்கிருந்து மீண்டும் உதவி பணிகளை மிக விரைவில் தொங்குவதாகவும் அது தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தக்கோரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த அதிமுகவினர் இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
முதலமைச்சர் ஜெயலலிதா December 5 மாலை 4:30 மரணமடைந்து விட்டதாக தனக்கு தெரிய வந்ததாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டுமென கோரி இன்று நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று பேசிய பன்னீர்செல்வம் இந்த தகவலை தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த September 22 அன்று உடல்நலக் குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5ஆம் தேதியன்று இரவு 11:30 காலமானார். ஆனால் அவரது மரணத்தில் மர்மம் உள்ளது என்றும், இதுகுறித்து மத்திய புலனாய்வு அமைப்புகளின் கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டுமென்றும் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த அதிமுகவினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்தவர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர். சென்னையில் ராஜரத்னம் மைதானம் அருகில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்று பேசிய ஓ பன்னீர்செல்வம்,
உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன், அம்மா அவர்கள் காலமாகிவிட்டார்களாமே என்று சொன்ன பொழுது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று சாக்கு பக்கு சொல்லிக்கிட்டே காலநாளத்தை கடத்தி 11:11 வரைக்கும் நேரத்தை கடத்தி 11:30 காலமாக்கி விட்டார் என்ற செய்தியைத்தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள்.
மேலும் ஜெயலலிதாவின் உடல்நலம் மோசமாக இருப்பதாகவும், அவர் விரைவில் மரணமடைந்து விடுவார் என்று தன்னிடம் தெரிவிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை செயலர் கூறியது தவறு என்றும் அவர் கூறினார்.
மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் எட்டுகிற சூழல் இருக்கிறது என்று எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினார்கள் என்று எந்த செய்தியும் என்னை பொறுத்தவரை என்னிடம் தெரிவிக்கவில்லை இவர்கள்.
இன்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பங்கேற்றனர். மறைந்த ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த விவரங்களை தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டது. ஆனால் இதில் தெரிவிக்கப்பட்ட பல்வேறு விவரங்களை ஓ பன்னீர்செல்வம் அணியினர் ஏற்க மறுத்து வருகின்றனர்.
முரளிதரன், ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த அதிமுகவினர் இன்று மேற்கொண்ட உண்ணாவிரதத்தின் நோக்கம் குறித்தும், நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட எய்ம்ஸ் மற்றும் அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவ அறிக்கைகள் குறித்தும் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்தவரும் முன்னாள் அமைச்சருமான மாஃபா பாண்டியராஜனிடம் கேட்டேன்.
ஐம்ஸ் ரிப்போர்ட்டும் அப்பல்லோ ரிப்போர்ட்டும் தமிழக அரசாங்கத்தோட ரிப்போர்ட்டும் மூணையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பல முரண்பாடுகள் இருக்கு. முரண்பாட்டுகளின் மொத்த உருவமா இருக்கு. நான் கேட்டது 14 கேள்விகள் அம்மாவோட மறைவுக்கு பின்னால் இருக்கும் மரணம் பற்றி. அந்த 14 கோரிக்கைகள்ல ஒண்ணு வந்து ஐம்ஸ் ரிப்போர்ட்டும் உங்க அப்பல்லோ ரிப்போர்ட் டிஸ்சார்ஜ் சம்மரியும் கொடுக்கணும்ன்றது. அந்த இரு அறிக்கைகளுமே வந்து 90 நாட்களுக்கு பின் வெளிப்படுவதற்கு ஒரே காரணம் நாங்க வச்சிருக்கிற உண்ணாவிரத போராட்டம் தான். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் முதல் வெற்றியே வந்து இந்த இரண்டு அறிக்கைகளும் வெளியிடப்பட்டது. ஆனா இந்த இரண்டு அறிக்கைகளும் நாங்க கேட்ட 14 கோரிக்கைகள்ல ஒரு கேள்விக்கான பதில் தான் இது. ஆனா அந்த ஒரு பதிலே கூட 100 கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது.
ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு சில நாட்களிலே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வரின் இலாக்காக்களையும் சேர்ந்து அனைத்து பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டார். அப்படி இருக்கும் போது வந்து அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றும், விசாரணை என்று ஒன்று வந்தால் அவர்தான் முதல் நபராக விசாரிக்கப்படுவார் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கார். அது பத்தி உங்களுக்கு
எந்த பயமும் கிடையாது? எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் முதல் நபராக யார் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை விசாரணை கமிஷன் தீர்மானிக்கும். கண்டிப்பா வந்து அது டாக்டர் விஜயபாஸ்கராகவும் இருக்கலாம், அது ஹெல்த் மினிஸ்டர், அது வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலாகவும் இருக்கலாம், அது வந்து அங்க வந்திருந்த பல அதிகாரிகளையும் டாக்டர்களையும் ஆட்டிப்படைத்து கொண்ட ஒரு என்டையர் டீமா இருந்தாலும், மூன்றாவது தளத்தில் தங்கியிருந்த அந்த 10 நபர்களாக இருக்கலாம், இந்த 2வது தளத்துல அம்மா இருக்கிறப்போ 3வது தளத்துல இருந்த 10 பேர் யாரு, இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பா எழுக்கப்படும். லாக் புக் வந்து கண்டிப்பா அவங்க பிரசன்ட் பண்ணி ஆகணும். லாக் புக்ல யாரெல்லாம் வந்தது, அம்மாவால் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட, கட்சியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட 10 பேருக்கு அங்க என்ன வேலை, அவங்களுக்கு எப்படி ரூம் போட்டு அப்பல்லோல வந்து அவங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விசாரணை கமிஷன் வேண்டும் என்பது அனைவருடைய, அனைத்து தமிழ் உள்ளங்களுடைய எண்ணம்.
இப்ப இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன?
4 தளங்கள்ல நாங்க இந்த தர்மயுத்தத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். முதல் தளம் வந்து மக்கள் மன்றம், அது இன்னைக்கு உண்ணாவிரதம் போராட்டத்தினால ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 2வது கட்டம் சட்டமன்றம், 3வது கட்டம் பாராளுமன்றம், 4வது கட்டம் நீதிமன்றங்கள், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், அது போக வந்து அரசியல் சாசன தளம், இதுலதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் எலெக்ஷன் கமிஷன் அந்த போராட்டம் இப்ப ஏற்கனவே தொடங்கி 2வது கட்டத்துல இருக்கு. முதல் கட்டத்துல உங்களுக்கு தெரியும், தினகரன் என்பவருக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. அதனால வந்து சசிகலா அவர்களிடமிருந்து அந்த லெட்டர் வரணும்ன்றதை இசி சொல்லியிருக்கு. அந்த முடிவு மிக ஆவலாக நாங்கள் எல்லாமே எதிர்ப்பு நோக்கிட்டு இருக்கோம்.
மாஃபா பாண்டியராஜன் அளித்த பேட்டியது, தமிழகத்தில் நடைபெறும் போராட்டங்களில் பெண்களின் பங்கெடுப்பு அதிகரித்துள்ள நிலையில் அது ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற தொகுப்பை வழங்குகிறார் விஷ்ணுபிரியா.
பெண்கள் முன்னேற்றம், பெண் விடுதலை, பெண் கல்வி என பேசிய நிலையை கடந்து சமூகத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு பெண்கள் வீதியில் இறங்கி குரல் கொடுக்கும் ஆரோக்கியமான நிலையை தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் நிலவும் அரசியல் சூழல் உருவாக்கியுள்ளது என்றே கூறலாம். ஜல்லிக்கட்டு மற்றும் நெடுவாசல் போராட்டங்களில் கல்லூரி மாணவிகள், குடும்பத் தலைவிகள், முதியோர்கள் என அனைத்து தரப்பு பெண்களும் கலந்து கொண்டதை நம்மால் காண முடிந்தது. இந்த போராட்டங்களில் பெண்கள் தனிநபர்களாக மட்டும் போராடாமல் தங்கள் குடும்பங்களுடன் கலந்து கொண்டு உரிமை குரல் எழுப்பினர். இது குறித்து கோயம்புத்தூரில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட குடும்ப தலைவி கயல்விழியிடம் கேட்டபோது,
ஃபேமிலி சைடுல வந்துட்டு சின்ன சின்ன பயங்கள் இருக்கதா செய்யும், பட் அதுவும் பெரிய இஷ்யூவா இருக்காது. என்னோட நானும் என் ஃபேமிலியோட இருந்தேன், என் ஹஸ்பண்ட் இருந்தாரு கூடவே, என்னோட பையன் கூட எங்க கூடவே தான் இருந்தாங்க. ஹோல் ப்ரொடெஸ்ட் ஃபுல்லா நாங்க எல்லாருமே ஒட்டுக்காவே தான் இருந்தோம்
என்றார் கயல்விழி. போராட்டத்தின் காரணம் பற்றிய தெளிவு, அதற்கான நிரந்தர தீர்வு என இளம் சமூகத்து பெண்கள் களத்தில் இறங்கினர்.
ஏழாம் நாள் நாங்க கிரவுண்டுக்கு போன உடனே என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணப்போ அம்மா கொஞ்சம் பயந்தாங்க, யூஸ்வலா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி, பட் அப்பா பயப்பில. அரெஸ்ட் ஆனாலும் சரி, அதுக்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நீ வரக்கூடாது வெளியில, அந்த மாதிரி பயங்கரமா அப்பா பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க
என்றார் வினோதினி. பல துறைகளில் பெண்கள் சரிசமமாக சாதித்துள்ள போதிலும் அரசியல் துறையில் அவர்களின் பங்கீடு என்பது இன்றளவும் மிகவும் சொற்பமாகவே உள்ளது. எனவே இம்மாதிரியான போராட்டங்கள் அரசியலில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்குமா என்பது குறித்து ஆர்வலர் மற்றும் அரசியல் பிரமுகர் ஜோதிமணியிடம் கேட்டபோது,
பெண்கள் திருப்பி திருப்பி தங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிற மற்ற துறைகள் மிக வெற்றிகரமாக இயங்கும் பொழுது அரசியல் துறைகள்ல வந்து பெண்கள் வர்றதுங்கிற ஒரு மேட்டர் ஆஃப் டைம் தான் நினைக்கிறேன். இனிமேலும் வந்து அதை தடுத்து வைக்க முடியாதுங்கிறதான் இந்த அளவுக்கு பெண்களுடைய பங்களிப்பு, போராட்டத்திற்கு அவங்க முன் வர்றது, தங்களை தாங்களே அவர்கள் அரசியல் மயப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் வந்து அதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் நான் பாக்குறேன்.
பெண்கள் போராட்ட களத்தில் ஆர்வமுடன் பங்கேற்பது, சமூகத்தில் தங்களின் கருத்துக்களை உரத்த குரலில் பதிவு செய்வது, அதன் விளைவாக அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தும் என்பது ஆரோக்கியமான சமூக கட்டமைப்பை நோக்கிய நல்லதொரு மாற்றமாகவே அமையும்.
விஷ்ணுபிரியா, இனி இலங்கை கண்ணோட்டம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றுமாறு அதன் சந்தேக நபர்கள் விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு சட்டமா அதிபர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அண்மையில் போலீஸ் துப்பாக்கி சூடு காரணமாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை வடகிழக்கு மாகாணங்களுக்கு அப்பால் அமைந்துள்ள நீதிமன்றம் ஒன்றுக்கு மாற்றுமாறு அதன் சந்தேக நபர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு சட்டமா அதிபர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 5 காவல்துறை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மனுக்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளனர். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டிரந்த வளலியத்த கருத்து தெரிவித்த போது, யாழ் பிரதேசத்தில் நிலவும் அச்சுறுத்தல் காரணமாக சந்தேக நபர்களுக்கு வழக்கறிஞர்களின் உதவியை நாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
இது யாப்பனின் வாதாவரணம்.
யாழ் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜராக மறுப்பு தெரிவித்துள்ளனர். அச்சுறுத்தல்கள் காரணமாக கொழும்பில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் யாழ் செல்ல விருப்பம் தெரிவிப்பதில்லை. இதன் காரணமாக சந்தேக நபர்களுக்கு நியாயமான வழக்கு விசாரணையொன்றை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் வளலியத்த, யாழ் நகரில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டால் சந்தேக நபர்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட அவகாசம் இருப்பதாக எச்சரித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பின் வழக்கறிஞர், சந்தேக நபர்களின் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு அவசியமானால் அதனை பெற்றுக் கொடுக்க போலீஸ்மா அதிபர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவித்தார். சந்தேக நபர்கள் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட அவகாசம் இல்லை என்றும் அரசு தரப்பின் வழக்கறிஞர் தெரிவித்தார். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் வழக்கு விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6 தேதி நடைபெறும் என்று அறிவித்தனர்.
கே உதயகுமார், ஜோசப் பரராஜா சிங்கம் படுகொலை தொடர்பான வழக்கு தொடர்பாக செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்கில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட 7 பேர் சட்டமா அதிபதியினால் எதிரிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். எதிரிகளில் பிள்ளையான் உட்பட 4 பேர் ஏற்கனவே கைதாகி 15 மாதங்களுக்கும் மேலாக விளக்க மறியலில் உள்ளனர். இன்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி MYM இசடின் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட வேளை குறித்த 4 பேரும் ஆஜரானார்கள். இவர்கள் மீது 11 குற்றச்சாட்டுகள் சட்டமா அதிபதியினால் முன்வைக்கப்பட்டுள்ளன. குற்றப்பத்திரிகை அங்கு தனித்தனியாக வாசிக்கப்பட்ட வேளை அதனை நிராகரித்த அவர்கள் தாங்கள் நிரபராதி என பதிலளித்தனர். இதனையடுத்து ஏனைய 3 எதிரிகளுக்கும் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபதி ஊடாக அழைப்பானை விடுக்கும் உத்தரவை பிறப்பித்த நீதிபதி எதிர்வரும் மே மாதம் 4 தேதி வரை விசாரணையை ஒத்திவைத்தார்.
ஆர் உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.